அதிகாரம் 38 மெய்யான அறிவை தேடுவதன் அவசியம். நாம் ஈடுபட்டிருக்கிற மாபெரும் போராட்டத்தில் நடக்கவிருக்கிற காரியங்களை இப்போது நாம் புரிந்திருப்பதை காட்டிலும் அதிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களுடைய மதிப்பையும் நம் மனங்களை அவைகளிலிருந்து திருப்ப மாபெரும் வஞ்சகனை அனுமதிப்பதன் ஆபத்தையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய மீட்பிற்கு அவசியமாயிருந்த தியாகத்தின் முடிவில்லாத மதிப்பு பாவம் பயங்கரமான தீமை என்கிற உண்மையை வெளிக்காட்டுகிறது. பாவத்தினால் மனித சரீரம் முழுவதும் தாறுமாறாகி இருக்கிறது. மனம் முறையற்றதாகி நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாய் இருக்கிறது. பாவம் ஆத்மாவின் திறன்களை தரம் தாழ்த்தி இருக்கிறது. வெளியே இருக்கிற சோதனைகள் இருதயத்திற்குள் அதன் ஒத்திசைவை காண்கின்றன. அறியாமலே பாதங்கள் தீமைக்கேதுவாக திரும்புகின்றன. நமது நிமித்தம் கொடுக்கப்பட்ட தியாகம் முழுமையாக இருந்ததைப் போலவே பாவத்தின் தீட்டிலிருந்து நம்முடைய மீட்பும் முழுமையானதாக இருக்க வேண்டும். துன்மார்க்கத்தின் எந்த செயலையும் தேவனுடைய பிரமாணம் ஏற்றுக்கொள்ளாது. எந்த அநீதியும் அதன் ஆக்கினையிலிருந்து தப்ப முடியாது. தெய்வீக குணத்தின் பரிபூரணத்தை தவிர வேறு எந்த தரத்தையும் சுவிசேஷத்தின் நெறிமுறைகள் அங்கீகரிப்பதில்லை. கிறிஸ்துவின் வாழ்க்கை பிரமாணத்தின் ஒவ்வொரு கட்டளையின் பரிபூர்ண நிறைவேறுதலாய் இருந்தது. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டேன் என்று அவர் கூறினார். அவருடைய வாழ்க்கை கீழ்ப்படிதலுக்கும் சேவைக்குமான நமது உதாரணமாய் இருக்கிறது. தேவன் மாத்திரமே இருதயத்தை புதுப்பிக்க முடியும். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நாமோ நம்முடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட அழைக்கப்படுகிறோம். யோவான் 15:10, பிலிப்பியர் 2:13-12. நமது சிந்தையை கோரும் வேலை. சில பலவீனமான அவ்வப்போது செய்கிற முயற்சிகளால் தவறுகள் சரி செய்யப்பட முடியாது. குணத்தில் சீர்திருத்தமும் செய்ய முடியாது. குணக்கட்டுமானம் என்பது ஒரு நாள் அல்லது ஒரு வருடத்தின் வேலை அல்ல, மாறாக வாழ்நாள் முழுவதிலும் செய்யும் வேலை. சுயத்தின் மேல் வெற்றி பெறும் போராட்டமும் பரிசுத்தத்திற்கும் பரலோகத்திற்குமான போராட்டமும் வாழ்நாள் முழுவதற்குமான போராட்டம். தொடர்ச்சியான முயற்சியும் நிலையான செயலுமின்றி தெய்வீக வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்க முடியாது. ஜெயம் கொள்ளுகிறவர்களின் கிரீடத்தை அடையவும் முடியாது. திரும்பிச் செல்வது மிக கடினம் என்ற உண்மையே மனிதன் உயர்ந்த நிலையிலிருந்து விழுந்திருப்பதற்கான பலமான ஆதாரம். அங்குலம் அங்குலமாக ஒவ்வொரு மணி நேரமும் செய்கிற கடினமான போராட்டத்தின் மூலமாக மாத்திரமே திரும்பி வரும் பாதையை வந்தடைய முடியும். அவசரமான கவனமில்லாத செயலினால் ஒரு நொடியில் நாம் நம்மை தீமையின் வல்லமையில் வைத்து விடலாம். ஆனால் அந்த சங்கிலிகளை உடைத்து பரிசுத்தமான வாழ்க்கையை அடைய ஒரு நொடிக்கும் அதிகமான நேரம் அவசியமாகிறது. நோக்கம் கொள்ளலாம், வேலையையும் துவக்கி இருக்கலாம். ஆனாலும் அதை செய்து முடிப்பதற்கு கடுமையான உழைப்பும் நேரமும் விடாமுயற்சியும் பொறுமையும் தியாகமும் தேவைப்படும். தூண்டுதலினால் செயல்பட நாம் நம்மை அனுமதிக்க முடியாது. ஒரு நொடி கூட விழித்திராமல் நம்மால் இருக்க முடியாது. எண்ணிலடங்காத சோதனைகளால் சூழப்பட்டிருப்பதால் நாம் உறுதியாக எதிர்த்து நிற்காவிடில் வெற்றி கொள்ளப்படுவோம். வேலையை முடிக்காமலேயே நம் வாழ்க்கையின் முடிவிற்கு வருவோமானால் அது ஒரு நித்திய இழப்பாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை சுயத்துடனான ஒரு தொடர் போராட்டமாக இருந்தது. நான் அனுதினமும் சாகிறேன், 1 கொரிந்தியர் 15:31 என்றான் அவன். அவனுடைய சித்தமும் அவனுடைய விருப்பங்களும் கடமையோடும் தேவனுடைய சித்தத்தோடும் அனுதினமும் போராடியது. தன்னுடைய நாட்டங்களை பின்பற்றாது தன்னுடைய இயல்பை எவ்வளவு வதைத்த போதும் தேவனுடைய சித்தத்தை அவன் செய்தான். தனது முரண்பாடான வாழ்க்கையின் முடிவில் அதன் போராட்டங்களையும் வெற்றிகளையும் திரும்பி பார்த்தபோது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருடுவார், 2 தீமோத்தேயு 4:7-8 என்று அவனால் சொல்ல முடிந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போரும் ஒரு பேரணியுமாய் இருக்கிறது. இந்த போரிலிருந்து விடுதலையே கிடையாது. முயற்சிகள் தொடர்ச்சியானதும் விடாப்பிடியானதுமாய் இருக்க வேண்டும். முடிந்து போகாத முயற்சியினால்தான் சாத்தானின் சோதனைகள் மேல் நாம் தொடர்ந்து வெற்றி பெற முடியும். மெய் கிறிஸ்தவம் எதிர்க்கக்கூடாத சக்தியோடு தேடப்பட்டு தீர்மானமான நோக்கத்தோடு பராமரிக்கப்பட வேண்டும். தனக்கான கண்டிப்புள்ள விடாமுயற்சியின்றி எவரும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுவதில்லை. இந்த போரில் அனைவரும் தங்களுக்காக ஈடுபட வேண்டும். நம்முடைய யுத்தத்தை வேறு எவரும் செய்ய முடியாது. போராட்டத்தின் பிரச்சனைகளுக்கு தனித்தனியாக நாம் தான் பொறுப்பானவர்கள். நோவாவும் யோபும் தானியேலும் தேசத்தில் இருந்தாலும் தங்களுடைய நீதியினால் தங்கள் குமாரனையாவது குமாரத்தியையாவது தப்புவிக்க மாட்டார்கள். தேர்ச்சி அடைய வேண்டிய அறிவியல். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அதே போல எந்த மனித அறிவியலை காட்டிலும் அதிக ஆழமும் பரந்ததும் உயர்ந்ததுமான அறிவியல், தேர்ச்சி அடைய வேண்டிய கிறிஸ்தவத்தின் அறிவியல் ஒன்று இருக்கிறது. நம்முடன் பிறந்திருக்கிற விருப்பங்களோடு இணக்கமாயிராத வழிகளில் நாம் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டியதிருப்பதால் மனம் ஒழுங்குபடுத்தப்பட்டு கற்பிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பரம்பரையான மற்றும் பண்படுத்தப்பட்ட தீமைக்கேதுவான இயல்புகள் வெற்றி கொள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துவின் பள்ளியில் கல்வி பெற பல வேளைகளில் வாழ்நாள் முழுவதும் பெற்ற கல்வியும் பயிற்சியும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். தேவனில் திடமாயிருக்க நமது இருதயங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். சோதனையை எதிர்க்க நம்மை தகுதிப்படுத்துகிற சிந்திக்கும் பழக்கங்களை நாம் உண்டாக்க வேண்டும். மேல் நோக்கி பார்க்க நாம் கற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் கொள்கைகளை வானத்தைப் போல உயரமாயிருந்து நித்தியத்தை சுற்றி வளைக்கிற கொள்கைகளை நமது அன்றாட வாழ்க்கையில் அவைகள் செயல்படுவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிந்தையும் இந்த கொள்கைகளுக்கு இசைந்து இருக்க வேண்டும். அனைத்தும் கிறிஸ்துவுக்கு இசைவாகவும் அவருக்கு கீழும் கொண்டு வரப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் விலையேற பெற்ற கிருபைகள் ஒரு நொடியில் விருத்தி செய்யப்படுவதில்லை. தைரியம், பலம், சாந்தம், விசுவாசம், இரட்சிக்கும் தேவனுடைய வல்லமையின் மேல் அசையாத நம்பிக்கை, இவை அனைத்தும் வருடக்கணக்கான அனுபவத்தால் பெறப்படுகின்றன. பரிசுத்தமான முயற்சியோடு சரியானவற்றை உறுதியாக பின்பற்றும் வாழ்க்கையால் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் நித்தியத்தை முத்திரிக்க வேண்டும். இழக்க நேரமில்லை. இழப்பதற்கு நமக்கு நேரமில்லை. நம்முடைய கிருபையின் காலம் எவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று நமக்கு தெரியாது. அதிகபட்சமாக நமக்கு மிக குறுகின வாழ்நாளே இங்கே இருக்கிறது. மேலும் மரணத்தின் அம்புகள் நம் இருதயங்களை எவ்வளவு சீக்கிரம் தாக்கும் என்பது நமக்கு தெரியாது. உலகத்தையும் அதன் அனைத்து விருப்பங்களையும் விட்டுவிட எவ்வளவு சீக்கிரமாக நாம் அழைக்கப்படுவோம் என்பது நமக்கு தெரியாது. நித்தியம் நம் முன் விரிந்திருக்கிறது. திரைச்சீலை உயர்த்தப்படவிருக்கிறது. குறுகிய சொற்ப வருடங்களில் உயிரோடு இருப்பவர்களுக்கான பின்வரும் கட்டளை வெளிப்படும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தல் 22:11. நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? பிரமாணத்தை கொடுத்தவரும் பரலோக அதிபதியுமாகிய தேவனோடும் அவர் தமது பிரதிநிதியாக இவ்வுலகத்திற்கு அனுப்பின இயேசு கிறிஸ்துவோடும் நாம் பரிச்சயமாகியிருக்கிறோமா? நம்முடைய வாழ்நாளின் வேலை முடிவடையும் போது நம்முடைய உதாரணமாகிய கிறிஸ்து கூறியதைப் போன்று, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். யோவான் 17:4-6 என்று நம்மால் கூற முடியுமா? தேவனுடைய தூதர்கள் நம்மை நம்மிடத்திலிருந்தும் உலக காரியங்களிலிருந்தும் கவர்ந்து கொள்ள தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீணான வேலை செய்யாதிருக்கட்டும். கட்டுப்பாடற்ற சிந்தனைகளுக்கு கொடுக்கப்பட்ட மனங்கள் மாற வேண்டியது அவசியம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. 1 பேதுரு 1:13-16. எண்ணங்கள் தேவனில் மையம் கொண்டிருக்க வேண்டும். இயற்கையான இருதயத்தின் தீய இயல்புகளை வெற்றி கொள்ள நாம் ஊக்கமான முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய முயற்சிகளும் நமது சுய மறுப்பும் விடாமுயற்சியும் நாம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற பொருளின் முடிவில்லாத மதிப்பிற்கு சரியான அளவு விகிதத்தில் இருக்க வேண்டும். கிறிஸ்து ஜெயம் பெற்றதைப் போல ஜெயம் பெற்றால் மாத்திரமே ஜீவ கிரீடத்தை நாம் பெற முடியும். சுயத்தை துறப்பதன் அவசியம். சுயம் வஞ்சிக்கப்பட்டு தன்னிறைவில் திளைத்து இவ்விதம் பலத்தின் ஆதாரமாகிய தேவனிடமிருந்து பிரிவதிலேயே மனிதனுடைய மாபெரும் ஆபத்து இருக்கிறது. நம்முடைய இயற்கையான இயல்புகள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் திருத்தப்படாத பட்சத்தில் சன்மார்க்க மரணத்தின் விதைகளை கொண்டிருக்கின்றன. நாம் தேவனோடு உயிரோட்டமான தொடர்பில் இணைந்திருக்காத போது சுய திளைப்பு, சுய அன்பு மற்றும் பாவம் செய்வதற்கான சோதனைகளான பரிசுத்தமற்ற விளைவுகளை நம்மால் எதிர்க்க முடியாது. கிறிஸ்துவிடமிருந்து உதவி பெறும்படியாக நாம் நமது தேவையை உணர வேண்டும். நம்மை குறித்த மெய்யான அறிவை நாம் கொண்டிருக்க வேண்டும். தன்னை ஒரு பாவி என்று அறிந்திருக்கிறவனையே கிறிஸ்துவால் ரட்சிக்க முடியும். நம்முடைய முற்றிலும் உதவியற்ற நிலையை நாம் பார்த்து அனைத்து சுயநம்பிக்கையையும் கைவிடும் போதுதான் தெய்வீக வல்லமையை நாம் பற்றிக்கொள்வோம். சுயம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கத்தில் மட்டும் மறுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. பரலோகத்தை நோக்கி முன்னேறும் ஒவ்வொரு அடியிலும் சுய மறுப்பு புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய அனைத்து நற்கிரியைகளும் நமக்கு வெளியே இருக்கிற ஒரு வல்லமையை சார்ந்திருக்கிறது. எனவே இருதயம் தேவனை தொடர்ச்சியாக தேடுவதும் நிலையான ஊக்கமான பாவ அறிக்கையும் அவர் முன்பாக ஆத்துமாவை தாழ்த்துவதும் அவசியம். ஆபத்துகள் நம்மை சூழ்கின்றன. நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து விடுதலை நாயகரை விசுவாசத்தால் பிடித்து கொள்ளும் போது மாத்திரமே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். மெய்யான அறிவின் ஊற்றுக்கண் கிறிஸ்து. கவனத்தை ஈர்க்கும் ஆயிரக்கணக்கான காரியங்களிலிருந்து நாம் திரும்ப வேண்டும். நேரத்தை விழுங்கி கேள்வியை தூண்டும் காரியங்கள் இருக்கின்றன, ஆனால் அவைகள் ஒன்றுமில்லாமையில் முடிகின்றன. முக்கியமற்ற காரியங்களுக்கு பல வேளைகளில் கொடுக்கப்படுகிற கூர்மையான கவனத்தையும் சக்தியையும் உன்னத விருப்பங்கள் கோருகின்றன. புதிய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வது ஆத்மாவிற்கு புதிய வாழ்க்கையை கொண்டு வருவதில்லை. முக்கியமான உண்மைகளோடும் கோட்பாடுகளோடும் பெரும் அறிமுகம் கூட நடைமுறை உபயோகத்திற்கு கொண்டு வரப்படாத போது சொற்ப மதிப்புள்ளவைகளே. ஆவிக்குரிய வாழ்க்கையை போஷித்து தூண்டக்கூடிய ஆகாரத்தை நமது ஆத்மாக்களுக்கு கொடுக்கும் நமது பொறுப்பை நாம் உணர வேண்டும். நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். நீதிமொழிகள் 2:2-11, 3:18. விரும்பி நேசிக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்டு கீழ்ப்படிய வேண்டிய சத்தியமாவது என்ன என்பதுவே நாம் படிக்க வேண்டிய கேள்வி. அறிவியல் பக்தர்கள் தேவனை கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் தோல்வியடைந்து மனம் சோர்ந்து போயிருக்கின்றனர். இந்த நேரத்தில் அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நமது ஆத்மாக்களின் இரட்சிப்பை கண்டடைய நம்மை தகுதியாக்கும் சத்தியம் என்ன என்பதுவே. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதுவே அனைத்திலும் முக்கியமான கேள்வி. அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? தம்மை பெற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் தேவனுடைய குமாரராகும் வல்லமையை அவர் கொடுக்கிறார். சீடரின் இருதயங்களில் ஒரு விசேஷித்த வேலையை செய்யும் விதமாக கிறிஸ்து அவர்களுக்கு தேவனை வெளிப்படுத்தினார். அவ்வாறே நம்முடைய இருதயங்களில் செய்யவும் அவர் வாஞ்சிக்கிறார். அநேகர் கோட்பாடுகளை அதிகம் தியானித்திருந்ததால் இரட்சகரின் உதாரணத்தில் இருக்கும் ஜீவனுள்ள வல்லமையை காணாது போயினர். அவரை தாழ்மையுள்ள சுயத்தை மறுக்கும் ஊழியராக அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை பார்ப்பதே. அனுதினமும் அவருடைய சமூகத்தின் புதிய வெளிப்பாடு நமக்கு தேவை. சுய மறுப்பும் தத்தியாகமுமான அவருடைய உதாரணத்தை நாம் நெருக்கமாக பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20 என்று எழுதின போது பவுல் பெற்றிருந்த அனுபவம் நமக்கு தேவை. குணத்தில் வெளிப்படுகிற தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்த அறிவே பூமியிலும் பரலோகத்திலும் மதிப்பாக எண்ணப்படுகிற அனைத்தையும் விட உயர்ந்தது. இதுவே மிக உயர்ந்த கல்வி. பரலோக பட்டணத்தின் கதவுகளை திறக்கும் சாவி இதுவே. கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் அனைவரும் இந்த அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்பதுவே தேவனுடைய நோக்கம். ஆமென்.